வணக்கம் அன்பு மாணவர்களே, இன்றைய இந்த குருகுலம் நிகழ்ச்சியில் தரம் 7 மாணவர்களுக்கான 2 தவணைக்குரிய பாடமான அட்சர கணித கோவைகள் எனும் பாடம் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பாடத்தினை உங்களுக்கு வழங்கும் நான் தம்மைத்தனை இலக்கம் 3 பாடசாலையினுடைய ஆசிரியர் விஜயசுந்தரம் சுகுணேஸ்வரன். மாணவர்கள், உங்களுக்கு தேவையான கற்றல் வளங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வகையில் உங்களுடைய கணித பாட புத்தகத்தின் 170 பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து கற்றல் வளங்களையும், பேனா, பென்சில் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலில் இந்த அட்சர கணித கோவைகள் எனும் பாடம் நீங்கள் தரம் 7 தான் முதலாவதாக படிக்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக தரம் 8, தரம் 9, இதனுடைய விரிவாக்கம் தரம் 10, 11 இருக்கின்றது. ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் இந்த பாடத்தினை தொடர்ந்து வரும் வகுப்புகளில் நீங்கள் கற்க வேண்டும். அதற்கான ஒரு அடிப்படையாக உள்ள விடயங்கள் இந்த பாடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இந்த பாடத்தை நீங்கள் முதலில் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு விளங்கிக் கொள்வதன் மூலமே நாங்கள் தரம் 8 உள்ள பாடப்பகுதியினை இலகுவாக விளங்கிக் கொண்டு இதனுடைய தொடர்ச்சியாக அது காணப்படும். ஆகவே அங்கு நாங்கள் விளக்கத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இங்கு நாங்கள் சிறந்த விளக்கத்தினை பெற்றுக்கொள்வதன் மூலமே நாங்கள் தரம் 8, தரம் 9, தரம் 10 உள்ள பாடப்பகுதிகளை இலகுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது அட்சர கணித கோவைகளை எவ்வாறு உருவாக்குதல் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக அட்சர கணித கோவைகளை எவ்வாறு உருவாக்குதல் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அட்சர கணித கோவை, முதலில் அட்சர கணிதம் என்பது மூலம், அட்சரம் என்பது நாங்கள் ஒரு தெரியாத கணியத்தினை, அதாவது தெரியாத ஒரு விடயத்தினை நாங்கள் ஏதாவது ஒரு எழுத்துக்களின் மூலமோ, அதாவது ஏதாவது ஒரு குறியீடுகளின் மூலமோ நாங்கள் குறிப்பிடுவோமானால் அதுவே இங்கு அட்சரமாக காணப்படும். ஆகவே அட்சர கணிதம் எனப்படுவது இங்கு தெரியாத கணியத்தை நாங்கள் குறிப்பிட்டு தரப்படுகின்ற தகவலுக்கு ஏற்ப ஒரு கோவையை நாங்கள் உருவாக்குவோமானால் அதுவே அட்சர கணித கோவையாக காணப்படுகின்றது. உதாரணமாக என்னிடம் 100 ரூபாய் இருக்கின்றது. என்னுடைய நண்பன் என்னிடம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை வழங்குகின்றான். அப்போ குறிப்பிட்ட தொகை எனும் பொழுது அது எவ்வளவு தொகை என்பது நமக்கு தெரியாத காணப்படுகின்றது. ஆகவே அந்த தெரியாத விஷயத்தை அல்லது தெரியாத கணியத்தை நாங்கள் எக்ஸ் அல்லது ஒய் அல்லது ஏ என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் நாங்கள் எடுக்கக்கூடிய தெரியாத கணித்திற்கான குறியீடுகள் நீங்கள் ஆங்கில எழுத்துக்களில் எடுப்பதாக இருந்தால், நீங்கள் சிறிய எழுத்துக்களை, அதாவது சிம்பிள் லெட்டர்ஸ் என கூறக்கூடிய எழுத்துக்களை நீங்கள் எடுத்துக்கொள்வது மிகவும் இலகுவானதாக இருக்கும். ஆகவே இவ்வாறான விடயத்தை தான் நாங்கள் மாறி என்று கூறக்கூடியதாக இருக்கும். மாறி என்பது ஒரு தெரியாத விஷயத்தை நாங்கள் கூறக்கூடியதே மாறி என கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு என்னிடம் முதலில் இருந்தது 100 ரூபாய், என்னுடைய நண்பன் எனக்கு வழங்கியது எவ்வளவு என்று தெரியவில்லை, ஆகவே அதை நான் எக்ஸ் என கொள்கின்றேன், எக்ஸ் என கொள்கின்றேன். இப்பொழுது என்னிடம் இருக்கும் மொத்த பணம், இப்பொழுது என்னிடம் இருக்கும் மொத்த பணம், ஆகவே என்னிடம் முதலில் இருந்தது 100 ரூபாய், இப்பொழுது என்னிடம் இருந்ததுடன் நண்பன் கொடுத்ததோடு என்னிடம் இருக்க மொத்த பணம் எனும் பொழுது இந்த 100 ரூபாயுடன் நாங்கள் எக்ஸ் ரூபாவினை கூட்ட வேண்டும். ஆகவே 100 சக எக்ஸ் அல்லது எக்ஸ் சக 100 என்று நாங்கள் ஒரு கோவையை உருவாக்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று என்னிடம் 500 ரூபாய் காணப்படுகின்றது. நான் கடைக்கு சென்று குறிப்பிட்ட சில பொருட்களை வாங்குகின்றேன். பொருட்களை வாங்கும் போது மீதியாக ஒரு தொகை பணத்தை கடைக்காரர் என்னிடம் கொடுத்தார். அந்த தொகையாது என்பதற்கான ஒரு கோவையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றால், நான் கொண்டு சென்ற பணம் 500 ரூபாய், நான் கடையில் வாங்கிய பொருளிற்கான பெறுமதி எவ்வளவு என்று எனக்கு தெரியவில்லை, ஆகவே அதை நான் ஒரு தெரியாத கணியமாக நான் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஏ என்று எடுத்துக்கொள்ளலாம், ஒய் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இங்கு நான் அங்கு கடைக்கு சென்று வாங்கிய பொருளினுடைய பெறுமதியாக ஏ என்ற பெறுமதியினை எடுத்துக்கொள்கின்றேன். இப்பொழுது மீதியாக என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கும் என்றால், அந்த 500 ரூபாயிலிருந்து நான் கடைக்கு சென்று வாங்கிய பொருளினுடைய பெறுமதியை கழிப்பதன் மூலமே என்னுடைய மீதி பணத்தை நான் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே நாங்கள் இவ்வாறு ஒரு கோவையாக எழுத வேண்டும் என்றால் 500 ரூபாயிலிருந்து நாங்கள் வாங்கிய பொருளினுடைய பெறுமதியை கழிக்க வேண்டும். ஆகவே 500 கழித்தல் ஏ 500 சய ஏ என ஒரு கோவையினை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறுதான் நாங்கள் அச்சரக்கணித கோவைகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், உங்களுடைய புத்தகத்தின் 172 பக்கத்தில் உதாரணம் 1 வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த உதாரணம் 1 சற்று பார்த்துக் கொள்ளுங்கள். அதில் மேலும் ஒரு தெளிவான விளக்கம் வழங்கப்படுகின்றது. உதாரணமாக, நாங்கள் கடைக்கு சென்று 2 இனிப்புகளை வாங்குகின்றோம். ஒரு இனிப்பினுடைய பெறுமதி 3 ரூபாய் என்றால் 2 இனிப்பினுடைய பெறுமதி எவ்வளவாக இருக்கும்? 6 ரூபாயாக இருக்கும். நாங்கள் எவ்வாறு காண வேண்டும்? 2 இனிப்புகளின் எண்ணிக்கையை 1 இனிப்பினுடைய பெறுமதியால் நாங்கள் பெருக்க வேண்டும். ஆகவே இதனை நாங்கள் எவ்வாறு அட்சர கணிதத்தில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால், உதாரணமாக ஒரு வாழைப்பழத்தின் விலை ஏ என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் 10 வாழைப்பழம் வாங்குவதற்கு செலவாகும் மொத்த பணம் யாது என்பதை அட்சர கணிதத்தில் நாங்கள் தர வேண்டும் என்றால், ஒரு வாழைப்பழத்தினுடைய விலை ஏ ஆக காணப்படுகின்றது. ஆகவே அதனை நாங்கள் எத்தனை வாழைப்பழங்கள் வாங்குகின்றோமோ அதால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருக்க வேண்டும். ஆகவே ஏயை நாங்கள் 10 பெருக்க வேண்டும். ஆகவே ஏயை நாங்கள் 10 பெருக்கும் போது 10 விடையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு 10 வாழைப்பழங்களினுடைய விலையாக 10 காணப்படுகின்றது. இதைதான் இங்கு உதாரணம் 1 உங்களுக்கு வழங்கப்பட்டு காணப்படுகின்றது. அதனை நாங்கள் சற்று பார்த்துவிட்டு பயிற்சிக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். உதாரணம் 1 சற்று பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு எண்ணை குறிப்பதற்கு எம் எனும் குறியீடு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வெண்ணிலும், முதலாவது கேள்வி, இவ்வெண்ணில் 3 மடங்கின் பெரியதென காணுக என்பது இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எம்மினுடைய பெறுமதியினுடைய 3 மடங்கு யாது? ஆகவே 3 மடங்கு எனும் பொழுது அதனை நாங்கள் மடங்கு எனும் பொழுது நாங்கள் அதனை 3 பெருக்க வேண்டும். மடங்கு என்று நமக்கு வழங்கப்பட்டிருப்பின் நாங்கள் அதனை மடங்கால் பெருக்க வேண்டும். ஆகவே இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது எம் என்பதுடன் 3 மடங்கு. ஆகவே எம்மை நாங்கள் 3 பெருக்கும் போது 3 எம்மினை விடையாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதில் 2 கேள்வியாக காணப்படுகின்றது. தரப்பட்ட எண்ணின் 2 மடங்கிலும் 15 கூடிய எண்ணை காணுக. ஆகவே இங்கு தரப்பட்டிருக்கின்ற காணப்படுகின்றது. அதனுடைய 2 மடங்கு எனும் பொழுது அதனை நாங்கள் 2 பெருக்க வேண்டும். ஆகவே எம்மை நாங்கள் 2 பெருக்கும் போது 2 எம்மினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கேட்கப்பட்டிருக்கின்ற வினாவானது தரப்பட்டுள்ள எண்ணின் 2 மடங்கிலும் 15 கூடியதாகும் என்பதாகும். ஆகவே 2 எம்முடன் நாங்கள் 15 கூட்ட வேண்டும். ஆகவே இதற்கான கோவையாக 2m/15 நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், உங்களுக்கு தேவையான விடயங்களை எழுதிக் கொள்ளுங்கள். நான் கூறும் போதே நீங்கள் அதனை எழுதி கொண்டால் மிகவும் இலகுவானதாக இருக்கும். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை அதனை பார்க்கும் போது அல்லது நீங்கள் அதனை எழுதி கொள்ளும் போதே அதில் இருந்து உங்களுக்கு ஒரு சிறந்த விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இதில் இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கக்கூடிய 12:1 பயிற்சியை நாங்கள் சற்று பார்ப்போமானால், 12:1 பயிற்சியில் முதலாவது வினாவினை நாங்கள் பார்ப்போமானால், முதலாவது வினாவானது இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு எப்பிளின் விலை ரூபாய் ஒரு எப்பிளினுடைய விலை ஏ என கொண்டு அவ்வாறான 5 எப்பிள்களின் விலைக்கான கோவை ஒன்றை எழுதுக. ஆகவே ஒரு எப்பிளினுடைய விலை ஏ ஆக காணப்படுகின்றது. ஆகவே 5 எப்பிளினுடைய விலை 5 ஏ ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் ஐந்து ஏயை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஐந்து ஆப்பிள்களுடைய விலை 5A. நீங்கள் இதனை சாதாரணமாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். நாங்கள் கடைக்கு சென்று ஒரு ஆப்பிள் வாங்குகின்றோம். ஒரு ஆப்பிள் 20 ரூபாய் என்றால் 5 ஆப்பிளினுடைய விலையாது. ஆகவே 5ஐ நாங்கள் 20ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே இங்கு நமக்கு அந்த ஆப்பிளினுடைய விலை தெரியாது என்பதால் மாறியாக காணப்படுகின்றது. அதனை நாங்கள் எத்தனை ஆப்பிள் வாங்குகின்றோமோ அதால் நாங்கள் பெருக்க வேண்டும். ஆகவே இங்கு ஒரு ஆப்பிளினுடைய விலை ஏ என தரப்படுகின்றது. அதனை நாங்கள் வாங்குகின்ற ஆப்பிளின் எண்ணிக்கையால் பெருக்க வேண்டும். ஆகவே 5ஐ நாங்கள் ஏயால் பெருக்கும் போது 5A நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் இரண்டாவது வினாவாக காணப்படுகின்றது, ஒரு அன்னாசி பழத்தின் விலை, ஒரு அன்னாசி பழத்தின் விலை 5 ஆப்பிள்களின் விலையிலும் 10 ரூபாவால் கூடியதாயின். 5 ஆப்பிள்களின் விலையுடன் 10 ரூபாய் கூடியது. அப்படி என்றால் 5 ஆப்பிளினுடைய விலையுடன் நாங்கள் 10ஐ கூட்டி நாங்கள் கடைக்காரருக்கு வழங்குவோமானால் ஒரு அன்னாசி பழத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், 5 ஆப்பிள்களின் விலையுடன் 10 ரூபாவினை கூடுதலாக சேர்த்து கடைக்காரருக்கு நாங்கள் வழங்கும் போது நாங்கள் ஒரு அன்னாசி பழத்தினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதற்கான அன்னாசி பழத்திற்கான விலையை ஒரு கோவையாக நாங்கள், அதாவது ஏயின் சார்பான ஒரு கோவையாக, அச்சரக்கணித கோவையாக நாங்கள் எழுதப் போகின்றோம். ஆகவே 5 ஆப்பிள்களினுடைய விலை 5ஆக காணப்படுகின்றது. அதனுடன் நாங்கள் எவ்வளவு கூட்ட வேண்டும், 10 ரூபாயினை நாங்கள் கூட்ட வேண்டும். ஆகவே 5A 10 என்பது இதற்கான விலையாக காணப்படுகிறது, அதாவது அன்னாசி பழத்தினுடைய விலையாக காணப்படுகின்றது. மாணவர்கள் இதில் தெளிவான ஒரு விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள். இதில் மேலும் 2 வினாக்கள் காணப்படுகின்றது. மேலும் 2 வினாக்கள் மாணவர்கள் பார்த்திருப்பீர்கள். 2வது வினா மற்றும் 3வது வினா காணப்படுகின்றது. இந்த 2 வினாக்களையும் உங்களுடைய பயிற்சிக்காக வழங்கப்படுகின்றது. நீங்கள் இந்த 2 வினாவையும் பயிற்சிகள் செய்து நிகழ்ச்சியின் நிறைவில் வழங்கப்படும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய விடைகளை எங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் மேலும் எவ்வாறு இந்த அச்சரக்கணித கோவைகளை உருவாக்குதல் வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மேலும் நாங்கள் பார்ப்போமானால், உதாரணமாக நாங்கள் கடைக்கு சென்று 1 கிலோ சீனியை வாங்குகின்றோம். 1 கிலோ சீனியின் விலை 200 ரூபாய் என்றால், 1 கிலோ சீனியினுடைய விலை 200 ரூபாய் என்றால் 500 கிராம் அல்லது 1/2 கிலோகிராம் சீனியின் விலையாது என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த 200 ரூபாவினை 500 கிராம் அப்படின்ற போது நாங்கள் அதனை நாங்கள் 2ஆல் வகுக்க வேண்டும். 1 கிலோ சீனியுடைய விலை 200 ரூபாய் என்றால் 500 கிராம் அல்லது 1/2 கிலோகிராம் சீனியுடைய விலை 100 ரூபாவாக காணப்படும். இது மாணவர்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். இதனை கொண்டுதான் நாங்கள் எவ்வாறு அச்சரக்கணித கோவையினை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். உதாரணமாக 1 மீட்டர் துணியின் விலை, 1 மீட்டர் துணியின் விலை X ரூபா, 1 மீட்டர் துணியின் விலை X ரூபா. மாணவர்கள் எழுதிக் கொள்ளுங்கள், 1 மீட்டர் துணியின் விலை X ரூபா ஆக இருக்கும்போது 1/2 மீட்டர் துணியின் விலையாது, 1/2 மீட்டர் துணியின் விலையாது. ஆகவே எக்ஸ் என்பது 1 மீட்டர் துணியின் விலை. நாங்கள் காண வேண்டியது 1/2 மீட்டர் துணி 1/2 மீட்டரின் விலையை நாங்கள் இதனை 1/2ஆல் பெருக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது எக்ஸை நாங்கள் 2ஆல் வகுக்கக்கூடியதாகவும் இருக்கும். மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டிருப்பீர்கள். 1 மீட்டரின் துணியின் விலை X ரூபாவாக காணப்படுகின்றது. நமக்கு தேவையான துணியின் அளவு 1/2 மீட்டராக காணப்படுகின்றது. ஆகவே 1/2 மீட்டர் எனும் பொழுது நாங்கள் அதனை 1/2ஆல் பெருக்கக்கூடியதாக இருக்கும், அல்லது 2ஆல் வகுக்கக்கூடியதாக இருக்கும். அரையால் பெருக்கும் போதும் இரண்டால் வகுக்கும் போது ஒரே விடையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இரண்டில் எக்ஸ், இரண்டில் எக்ஸ் அதாவது பகுதி எண் இரண்டு தொகுதி எண் எக்ஸ் ஆக காணப்படும். ஆகவே அரை மீட்டர் துணியின் விலை இரண்டில் எக்ஸ் ரூபாய் ஆகும். இதனை கொண்டு செல்வதற்கு 10 ரூபாய் செலவு ஏற்படுகின்றது என்றால் அவர்கள் எழுதி கொள்ளுங்கள், இதனை கொண்டு செல்வதற்கு 10 ரூபாய் செலவு ஏற்படுகின்றது என்றால் அதற்கான மொத்த செலவு யாது, அதற்கான மொத்த செலவு யாது. ஆகவே அரை மீட்டர் துணியின் விலை இரண்டில் எக்ஸ் ஆக காணப்படுகின்றது, அதனை கொண்டு செல்வதற்காக 10 ரூபாய் காணப்படுகின்றது. ஆகவே இரண்டில் எக்ஸ் சக 10 என்பது இதற்கான கோவையாக காணப்படுகின்றது. மாணவர்கள் உங்களுடைய 175வது பக்கத்தின் 175வது பக்கத்தின் உதாரணம் இரண்டை சற்று பார்த்துக் கொள்ளுங்கள். உதாரணம் இரண்டை சற்று பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவர் தன்னிடம் உள்ள 3 காணி துண்டுகளை 3 காணி துண்டுகளை 1x ரூபாய் வீதம் விற்பனை செய்து கிடைத்த பணத்தை தனது நான்கு பிள்ளைகளுக்கும் சமனாக பங்கிட்டார். ஒரு பிள்ளை பெற்ற பணத்தின் அளவை காட்டும் கோவையை எழுதுக. அதாவது ஒருவரிடம் 3 காணி துண்டுகள் காணப்படுகின்றது, 1x ரூபாய் வீதம் விற்கின்றார். ஆகவே அவரிடம் இருந்த 3 துண்டுகளையும் விற்கின்றார். ஆகவே 1x ரூபாய்க்கு விற்றால் 3 துண்டுகளையும் விற்கக்கூடிய பெறுமதியாக 3x காணப்படுகின்றது. அதாவது ஒரு காணியினுடைய பெறுமதியினை 3 காணி துண்டுகளால் நாங்கள் பெருக்குவதன் மூலம் ஆகவே 3x காணப்படுகின்றது. இதனை அவர் 4 மகன்மார்களுக்கு அல்லது 4 பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கின்றார், பகிர்ந்து அளிக்கின்றார். ஆகவே ஒரு பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய பணம் எவ்வளவு என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அந்த 3x ஐ நாங்கள் 4ஆல் வகுக்க வேண்டும், அல்லது 3x ஐ நாங்கள் 4ல் 1ஆல் பெருக்க வேண்டும். ஆகவே அவ்வாறு பெருக்கும் போதே நாங்கள் ஒரு பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய காணியின் பெருமதியினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும், அல்லது ஒரு பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய பண பெருமதியினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதனை கொண்டுதான் நாங்கள் 12.2 பயிற்சியினை நாங்கள் செய்ய வேண்டும். 12.2 பயிற்சியினை, அதில் முதலாவதாக ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கின்றது. அந்த அட்டவணையை நீங்கள் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அட்டவணையில் முதலாவதாக கோவை வழங்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக கோவையின் தெரியாத கணியம் அல்லது மாறியை கேட்டிருக்கின்றார்கள். மூன்றாவது கோவையில் உள்ள உறுப்புகளை நாங்கள் எழுத வேண்டும். அதில் முதலாவதாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது 2x5 என்பது கோவையாக காணப்படுகின்றது. 2x5 இங்கு தெரியாத கணியம் அல்லது மாறி எனப்படுவது ஏ ஆக காணப்படுகின்றது. இங்கு உறுப்பு ஆக காணக்கூடியது 2.5 2.5 இவை இரண்டும் இதனுடைய கோவைகளினுடைய உறுப்புகளாக காணப்படுகின்றது. அதனை வைத்துதான் நாங்கள் ஏனைய அனைத்தையும் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதில் அவ்வளவு பெரிதாக கடினமான வினாக்கள் எதுவும் இல்லை. ஆகவே மாணவர்கள் அந்த அட்டவணையை இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதில் முதலாவதாக வழங்கப்பட்டிருக்கின்ற விளக்கத்தினை கொண்டு நீங்கள் இலகுவாக அதனை செய்யக்கூடியதாக இருக்கும். தெரியாத கணியம் எனப்படுவது அங்கு காணப்படுகின்ற ஏதாவது ஒரு எழுத்தை அல்லது மாறியினை குறிக்கக்கூடியதாக. இரண்டாவது பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில வினாக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அனைத்து வினாக்களையும் நாங்கள் பார்க்க போவதில்லை, ஒரு சில வினாக்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அட்சர கணித கோவைகளை உருவாக்குக என்பது இங்கு தரப்படுகின்றது. கீழே தரப்படுகின்ற சந்தர்ப்பத்திலிருந்து நாங்கள் அட்சர கணித கோவைகளை நாங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இதில் முதலாவதாக வழங்கப்பட்டிருக்கின்றது ஓர் எண்ணின் பெருமானம் ஏயினால் குறிக்கப்படுகின்றது. ஓர் எண்ணின் பெருமானம் ஏயினால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வெண்ணின் அரை மடங்கிலும் நான்கு கூடியது அது. ஆக ஏ எனும் எண்ணின் அரை மடங்கு எனும் பொழுது நாங்கள் அதனை அரையால் பெருக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது இரண்டால் வகுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஏயை நாங்கள் இரண்டால் வகுக்க வேண்டும். ஆகவே இரண்டில் ஏ, அதனுடன் நாங்கள் கூட்ட வேண்டியது நான்கு ஆகும். நான்கை நாங்கள் கூட்ட வேண்டும். ஆகவே ஏயில் இரண்டு சக நாலு, ஏயின் இரண்டு சக நான்கு என்பதே ஆகும். இதுதான் அதனுடைய கோவையாக காணப்படுகின்றது. அதில் இருக்கக்கூடிய ஏனைய வினாக்களையும் நீங்கள் இவ்வாறு தான் செய்ய வேண்டும். நான் நான்காவது வினாவினை நான் உங்களுக்கு தற்பொழுது விளங்கப்படுத்துகின்றேன். நான்காவது வினாவினை பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு கிலோகிராம் சீனியின் விலை, ஒரு கிலோகிராம் சீனியின் விலை வைரூபா ஆகும். அரை கிலோ கிராம் சீனியை கடையில் வாங்குவதற்கு நூறு ரூபா. நூறு ரூபாய் வினை கொடுக்கும் ஒருவருக்கு பெரும் மீதி பணத்தை வையிலான அச்சரக்கணித கோவையின் மூலம் காட்டுக. ஆகவே ஒரு கிலோகிராம் சீனியினுடைய விலை வைரூபாவாக காணப்படுகின்றது. ஆகவே அரை கிலோகிராம் சீனியின் விலை இரண்டில் வை ரூபாவாக காணப்படுகிறது. அதாவது இரண்டில் வை எனப்படுவது இரண்டை வையை நாங்கள் இரண்டால் வகுக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் சீனியின் விலை. நாங்கள் வழங்கிய தொகை நூறு ரூபாய். ஆகவே எஞ்சிய பணத்தை கேட்கின்றார்கள். ஆகவே நாங்கள் நூறு ரூபாவில் இருந்து அந்த சீனியினுடைய பெறுமதியை நாங்கள் கழிக்க வேண்டும். ஆகவே நூறு கழித்தல் வையில் இரண்டில் வை, அதாவது வையை இரண்டால் வகுத்த பெறுமதி நூறு சய இரண்டில் வை. இதுவே அதற்கான கோவையாக காணப்படுகின்றது. எஞ்சிய இரண்டு வினாக்களை நீங்கள் உங்களுடைய பயிற்சியில் நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். மேலும் நாங்கள் நான்காவது வினாவில் இதை எவ்வாறு சொற்களில் விபரித்தல் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதில் உதாரணமாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஐந்து ஏ சய எட்டு, ஐந்து ஏ மறை எட்டு எனும் கோவையினை நீங்கள் சொற்களில் விபரித்தல் எவ்வாறு விபரிக்க வேண்டும் என்றால் ஏயின் ஐந்து மடங்கு. ஏயின் ஐந்து மடங்கு தான் ஐந்து ஏயாக காணப்படுகின்றது. ஆகவே ஏயின் ஐந்து மடங்கில் இருந்து நாங்கள் எட்டை கழிக்க வேண்டும். ஆகவே ஏயின் ஐந்து மடங்கிலும் எட்டு குறைவானதாகும். ஏயின் ஐந்து மடங்கிலும் எட்டு குறைவானதாக இருக்கும். ஆகவே இதில் முதலாவதாக அதாவது இரண்டு ஏ கூட்டல் எட்டு என்பதை நாங்கள் எவ்வாறு எழுத வேண்டும் என்றால் ஏயின் இரண்டு மடங்குடன் எட்டு கூடுதலாகும். ஏயின் இரண்டு மடங்குடன் எட்டு கூடுதலாகும். ஏயின் இரண்டு மடங்குடன் எட்டு கூடுதலாகும் என்பதே ஆகும். அடுத்ததாக இதில் நான்காவதாக இருக்கின்ற வினாவினை நாங்கள் பார்ப்போமானால் நான்காவதாக இருக்கின்ற வினாவினை பார்ப்போமானால் பி நாலில் பி சய நான்கு, நான்கில் பி சய நான்கு. இதனை நாங்கள் எவ்வாறு வழங்க வேண்டும் என்றால் பியின் நான்கில் ஒரு மடங்கிலிருந்து, பியின் நான்கில் ஒரு மடங்கிலிருந்து நான்கு குறைவானதாகும். நான்கு குறைவானதாகும். பியின் நாலில் ஒரு மடங்கு, நாலில் ஒரு மடங்கு அல்லது நாலில் ஒன்று. பியின் நாலில் ஒன்று ஒரு மடங்கிலும் நான்கு குறைவு அல்லது குறைவானதாகும் என்பதை நாங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு தான் எஞ்சிய வினாக்களை நாங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். இதில் ஆறாவது வினாவினை நாங்கள் பார்ப்போமானால் எக்ஸின் அரை மடங்கு அல்லது எக்ஸின் அரை மடங்குடன் பதினான்கு கூடுதலாகும். எக்ஸின் அரை மடங்குடன் பதினான்கு கூடுதலாகும் என்பதை நாங்கள் எழுதிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறுதான் அதில் இருக்கக்கூடிய எஞ்சிய வினாக்களை நீங்கள் பயிற்சியின் மூலம் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள், உங்களுக்காக சிறந்த காலங்கள் காணப்படுகின்றது. அதனை நீங்கள் உங்களுடைய கற்றலுக்காக பயன்படுத்தி அனைத்து பாடங்களிலும் சிறந்த தேர்ச்சியினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்தினை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் நாங்கள் விளங்கப்படுத்தியதன் பின்னரான இருக்கக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் நீங்கள் எங்களுக்கு செய்து அனுப்பக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால் இரண்டு தெரியாத கணியங்களுக்கான அட்சர கணித கோவைகளை நாங்கள் எவ்வாறு உருவாக்குதல் வேண்டும். இரண்டு தெரியாத கணியங்களுக்கான அட்சர கணித கோவையினை நாங்கள் எவ்வாறு உருவாக்க வேண்டும். இதற்கு முன்னராக நாங்கள் பார்த்தது ஒரு தெரியாத கணியத்தை வைத்துக் கொண்டு எவ்வாறு அட்சர கணித கோவையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பாக பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் இரண்டு தெரியாத கணியங்களை கொண்டு எவ்வாறு ஒரு அட்சர கணித கோவையினை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் உங்களுடைய உதாரணங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். 177 பக்கத்தில் காணப்படுகின்ற முதலாவது உதாரணம் 1 பார்த்துக் கொள்ளுங்கள். 177 பக்கத்தில் இருக்கக்கூடிய உதாரணம் 1 முதலாவதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வினா, ஒரு வகுப்பில் எக்ஸ் ஆண் பிள்ளைகளும் வை பெண் பிள்ளைகளும் உள்ளனர். வகுப்பில் பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கையை காண்பதற்கான ஒரு கோவையை நாங்கள் உருவாக்க வேண்டும். ஆகவே ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய ஆண் மாணவர்களின் எண்ணிக்கையும் பெண் மாணவர்களின் எண்ணிக்கையும் நாங்கள் கூட்டும் போதுதான் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை எக்ஸ் ஆக காணப்படுகின்றது, பெண் மாணவர்களினுடைய எண்ணிக்கை வை ஆக காணப்படுகின்றது. ஆகவே எக்ஸையும் நாங்கள் வையையும் கூட்ட வேண்டும். ஆகவே எக்ஸ் அக வை, எக்ஸ் அக வை என்று நாங்கள் இதனை கோவையாக வழங்கக்கூடியதாக இருக்கும். மேலும் உதாரணம் 2 நாங்கள் பார்ப்போமானால், உதாரணம் இரண்டை பார்ப்பதற்கு முன்னர் உதாரணம் 1 இருக்கக்கூடிய இரண்டாவதினை சற்று பார்த்து கொண்டு வருவோம். எக்ஸில் 2, 2 எக்ஸ் சக 2 வை, அதாவது எக்ஸினுடைய அரைவாசியுடன் வையினுடைய அரைவாசியை நாங்கள் கூட்ட வேண்டும். அதனை நாங்கள் எவ்வாறு சொற்கள் எழுத வேண்டும் என்பது இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எக்ஸினால் குறிப்பிடப்பட்டுள்ள எண்ணின் அரை மடங்கை வையினால் குறிப்பிடப்பட்ட எண்ணின் அரை மடங்குடன் கூட்ட வேண்டும். விலகுவான ஒரு விடயம், எக்ஸினுடைய அரை மடங்குடன் வையினுடைய அரை மடங்கை நாங்கள் கூட்ட வேண்டும் என்பது இங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது மிகவும் கடினமான விடயம் அல்ல, அதை நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். நாங்கள் உதாரணம் 2 சற்று பார்த்து விடுவோம். உதாரணம் 2 நாங்கள் பார்ப்போமானால், ஒரு தேங்காய் ரூபா ஏ வீதம் 25 தேங்காய்களை வாங்கி இலாபத்துடன் 1 பி ரூபா வீதம் அவற்றை விற்றால் 1 பி ரூபா வீதம் அவற்றை விற்றால் பெற்ற இலாபத்தினை நாங்கள் காண வேண்டும். ஆகவே இங்கு ஒரு தேங்காயினை நாங்கள் வாங்கிய விலை 7 காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் வாங்கிய தேங்காய்களின் எண்ணிக்கை 25 காணப்படுகின்றது. ஆகவே தேங்காயை வாங்குவதற்காக நாங்கள் செலவு செய்த பணம் 25 ஏயால் பெருக்க வேண்டும். பெருக்கும் போது 25 ஏயினை நாங்கள் விலையாக வழங்கியிருப்போம். அடுத்ததாக ஒரு தேங்காயை நாங்கள் விற்ற விலை பி ஆக காணப்படுகின்றது. நாங்கள் விற்கக்கூடிய தேங்காய்களின் எண்ணிக்கை வாங்கிய அனைத்தையும் நாங்கள் விற்கின்றோம். ஆகவே 25 தேங்காய்கள் வாங்கியிருக்கின்றோம், 25 தேங்காய்களையும் பி ரூபா வீதம் விற்கின்றோம். ஆகவே நாங்கள் விற்று பெற்ற பணமாக இங்கு நமக்கு கிடைக்கக்கூடியது 25 பி ஆல் பெருக்கும் போது பெறக்கூடிய விடை. ஆகவே 25 பி ஆல் பெருக்கும் போது 25 பி என்பதே ஆகும். ஆகவே 25 பி என்பது விற்ற விலை, 25 ஏ என்பது கொள்விலை. ஆகவே விற்ற விலையிலிருந்து நாங்கள் கொள்விலையினை கழிக்கும் போதுதான் நாங்கள் இலாபத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு விற்ற விலையாக 25 பி காணப்படுகின்றது, கொள்விலையாக 25 ஏ காணப்படுகின்றது. ஆகவே 25B-யிலிருந்து 25A-ஐ நாங்கள் கழிக்க வேண்டும். கழிப்பதன் மூலமே நாங்கள் இந்த தேங்காய்க்கான இலாபத்தினை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை மாணவர்கள் அவ்வாறு தான் செய்ய வேண்டும். 12.3 பயிற்சியில் மாணவர்கள் இதனை இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதில் முதலாவது வினாவினை நாங்கள் பார்ப்போமானால், ஓர் எண் ஏயினால் குறிப்பிடப்படும், அதனை விட பியினால் கூடிய எண் யாது? ஓர் எண் ஏயினால் குறிப்பிடப்படும், அதனை விட பியினால் கூடிய எண் யாது? ஆக ஏ சக பி, ஏ சக பி என நாங்கள் இலக்குவாங்க, அதாவது ஏயுடன் பியை கூட்டுதல் வேண்டும் என்பதே ஆகும். இதில் ஐந்தாவது வினாவினை நாங்கள் பார்ப்போமானால், அதில் இருக்கக்கூடிய ஐந்தாவது வினா, ஒரு கிலோகிராம் கிழங்கின் விலை எக்ஸ் ரூபா ஆகும். ஒரு கிலோகிராம் கிழங்கின் விலை எக்ஸ் ரூபா ஆகும். 250 கிராம் கிழங்கையும் ஆகவே ஒரு கிலோகிராம் கிழங்கினுடைய விலை எக்ஸ் ஆக காணப்படுகின்றது. ஆகவே 250 கிராம் என்பது நமக்கு தெரியும், நாளில் ஒன்று, அதாவது ஒரு கிலோகிராமில் 1000 கிராம் காணப்படுகின்றது. ஆகவே இங்கு 250 கிராம் காண வேண்டும். ஆகவே 0.5 கிலோகிராம் என நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாளில் ஒன்று, ஆகவே இதனுடைய விலையை நாங்கள் 4 வகுக்கும் போது 250 கிராம் கிழங்கினுடைய விலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால், ரூபாய்க்கு கீரை கட்டு வாங்குவதற்கு தேவையான மொத்த பணத்தை காணுக என்பதே ஆகும். ஆகவே 250 கிராம் கிழங்கை நாங்கள் வாங்குவதற்காக செலவழிக்கக்கூடிய பணம் 4x, அதாவது எக்ஸ் என்பதை 4 வகுக்க வேண்டும். அதனுடன் கீரையை வாங்குவதற்காக செலவாகும் பணம் வை ஆகும், அதனை நாங்கள் கூட்ட வேண்டும். ஆகவே 4x சக வை, அல்லது எக்ஸை 4 வகுத்து அதனுடன் வையை கூட்ட வேண்டும் என்பது ஆகும். இதில் கீழே தரப்பட்டிருக்கின்ற சொற்களில் எழுதுதல் தொடர்பாகவும் மாணவர்கள் இலகுவாக விளங்கி இருப்பீர்கள். அதை நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், இலகுவாக எழுதவும் கூடுதலாக இருக்கும். அதில் முதலாவதை நாங்கள் பார்ப்போமானால், 3x 5y ஆக காணப்படுகின்றது. எக்ஸினுடைய 3 மடங்குடன் வையினுடைய 5 மடங்கை நாங்கள் கூட்ட வேண்டும். அதனை நாங்கள் எழுதும் போது எக்ஸினுடைய 3 மடங்குடன் வையினுடைய 5 மடங்கை கூட்டுதல் என்பதே ஆகும். அதனை போன்றுதான் அதில் இருக்கக்கூடிய ஏனைய பயிற்சிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போமானால், இதில் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய கணக்குகளை நாங்கள் எவ்வாறு சுருக்குதல் என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். உதாரணமாக மாணவர்கள் எழுதி கொள்ளுங்கள், 2x சக 3y சக 3x சக 2y. இதனை நாங்கள் பார்ப்போமானால், இதில் எக்ஸ் என தரப்படுகின்ற விடயங்களை நாங்கள் எக்ஸ் உடன் கூட்டக்கூடியதாக இருக்கும். வை என்று தரப்படக்கூடிய விடயத்தில் நாங்கள் வை என்ற கணியத்துடன் நாங்கள் கூட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு 2x காணப்படுகின்றது, 3x காணப்படுகின்றது. ஆகவே 2x-க்கு முன்பதாக இருக்கக்கூடிய அடையாளத்தை நாங்கள் பார்ப்போமானால், அல்லது குறியீட்டை நாங்கள் பார்ப்போமானால், சக, அதாவது கூட்டல் அடையாளம் காணப்படுகின்றது. அதனை போன்று 3x-க்கு முன்னதாக இருக்கக்கூடிய அடையாளத்தை நாங்கள் பார்ப்போமானால், அங்கேயும் நாங்கள் சக, அதாவது கூட்டல் அடையாளத்தை காணக்கூடியதாக இருக்கு. ஆகவே ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய அடையாளங்கள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதை 2 நாங்கள் கூட்ட வேண்டும். ஆகவே 3x உடன் 2x-ஐ நாங்கள் கூட்டும் போது 5x-ஐ பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனை போன்று 3y உடன் 2y-ஐ நாங்கள் கூட்டும் போது ஐந்து வையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இதுதான் சுருக்குதல் என கூறும். அதாவது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய கனியங்களுடன் நாங்கள் அதனை கூட்ட வேண்டும் அல்லது கழிக்கக்கூடும். கழிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இங்கு நமக்கு வரக்கூடியதாக இருக்கும். இதில் உதாரணமாக பார்ப்போமானால், உங்களுடைய பயிற்சியில் இருக்கக்கூடிய வினாவினை நாங்கள் பார்ப்போம். உங்களுடைய பயிற்சியில் 12.4 பயிற்சிகள். மூன்றாவது வினாவினை நாங்கள் பார்ப்போமானால், 5P/4Q/2P/Q என்பதாகும். இங்கு 5P என்பது 5P ஆக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பீயினை பார்க்கும்போது அங்கு மறை, அதாவது மறை 2P ஆக காணப்படுகின்றது. ஆகவே மாறுபட்ட அடையாளங்கள் நாங்கள் கழிக்க வேண்டும். ஆகவே 5P-யிலிருந்து நாங்கள் 2P-யை கழிக்க வேண்டும். ஆகவே 5P-யிலிருந்து 2P-யை கழிக்கும் போது நாங்கள் 3P-யை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பார்ப்போமானால், 4Q/4Q/Q ஆகவே நாங்கள் கூட்ட வேண்டும். ஆகவே 5Q ஆக காணப்படுகின்றது. ஒரே அடையாளங்கள் இருந்தால் கூட்ட வேண்டும், மாறுபட்ட அடையாளங்கள் இருந்தால் கழிக்க வேண்டும். மாணவர்கள் எழுதி கொள்ளுங்கள். 5P/4Q மறை, 2P நேர் அல்லது கூட்டல் Q. ஆகவே 5P-யிலிருந்து 2P-யை கழிக்க வேண்டும், 3P. அதனை போன்று 4Q-உடன் 1Q-வை கூட்ட வேண்டும், 5Q. இதில் நாங்கள் இறுதி வினா, அதாவது 6வது வினாவினை நாங்கள் பார்ப்போமானால், 8X/4Y/11X/7Y/13 ஆக காணப்படுகின்றது. நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். 8X/4Y/11 நேர் X நேர் 7Y நேர் 13. ஆகவே இங்கு 8X உடன் நாங்கள் 1X-ஐ கூட்ட வேண்டும். ஆக 8X உடன் 1X-ஐ கூட்டும் போது 9X-ஐ பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமானால், 4Y அதனுடன் நாங்கள் நேர் 7Y-ஐ கூட்ட வேண்டும். ஆகவே மாறுபட்ட அடையாளங்கள் கழித்து பெரிய இலக்கத்தினுடைய அடையாளத்தை நாங்கள் இடக்கூடியதாக இருக்கும். ஆகவே 7லிருந்து 4 கழித்தோமானால் 3Y-ஐ பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நேர் 3Y. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமானால், மறை 11 மறை நேர் 13. இங்கும் மாறுபட்ட அடையாளங்கள் காணப்படுகின்றது. ஆகவே கழித்து பெரிய இலக்கத்தினுடைய அடையாளத்தை நாங்கள் இட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே 11லிருந்து நாங்கள் 13 கழிக்கும் போது 2 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே நேர் 2. ஆகவே இதற்கான விடையாக 9X/3Y/2 ஆக காணப்படுகின்றது. ஆகவே அதில் இருக்கக்கூடிய எஞ்சிய பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதற்கு கீழாக 2வது பயிற்சியில் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதனுடைய சுற்றளவுக்கான கோவையை கேட்டிருக்கின்றார்கள். சுற்றளவு எனும் பொழுது சுற்றியுள்ள அளவுகளை கூட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது இருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் எழுதி, சதுரம் என்றால் 4 பக்கங்கள் சமனாக இருக்கும், செவ்வகம் என்றால் எதிராக எதிராக இருக்கக்கூடிய பக்கங்கள் சமனாக இருக்கும். ஆகவே அதனை நீங்கள் இவ்வாறு ஒரு கோவையாக எழுதி கூட்டுவதன் மூலம் அதற்கான தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் இன்னும் ஒரு பகுதி மாத்திரம் எஞ்சியதாக காணப்படுகிறது, அதாவது பிரதியிடல் என்பது. அது உங்களுடைய அடுத்த வகுப்பில் உங்களுக்காக அது விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே தொடர்ச்சியாக மாணவர்கள் இந்த பயிற்சிகளை செய்து எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் குறித்து கொள்ளுங்கள். 0711750850. 0711750850 என்ற எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய பயிற்சிகளை செய்து அனுப்புங்கள். அதில் இருக்கக்கூடிய தவறுகளை நாங்கள் அல்லது நீங்கள் செய்திருக்கின்ற விதம் தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தினை வழங்கக்கூடியதாக இருக்கும். அவை தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பாதுகாப்பாக முகக்கவசங்களை அணிந்து சமூக இடைவெளிகளை பெயர்ந்து பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இத்துடன் இந்த கல்வி நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.